தீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். தினமும் இந்நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 57 அதிகாரம் 6 வசனம் முதல் 58 அதிகாரம் 3 வசனம் வரை சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக 57 அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை பார்ப்போம் என்றால், பள்ளத்தாக்குகளில் உள்ள வளவளப்பான கற்களும் அவர்களுடைய தெய்வமாகி போய்விட்டது என்று சொல்கிறார். இந்த வளவளப்பான கற்கள் நீரோடையால் அடித்து வரப்பட்டவை. தாவீதும் இப்படிப்பட்ட கற்களை எடுத்துச் சென்றுதான் ஒரே கல்லினாலே கோலியாத்தை வீழ்த்தினான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இவ்வாறு கோலியாத்தை வெல்ல பயன்படுத்தப்பட்ட கல் அவர்களுக்கு தெய்வமாயிற்று. ஜீவனுள்ள தேவனை தவிர மற்ற எல்லாரையும் மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் வணங்கினார்கள். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை முக்கியத்துவப்படுத்துகிறோம்? நம்முடைய சிருஷ்டிகரையா அல்லது அவர் சிருஷ்டித்த பொருட்களையா? ஏசாயா 57:7 பார்ப்போம் என்றால், மலையின் உச்சியிலே இருக்கிற தோப்புகளிலும் இவர்கள் பலியிடும்படி சென்றார்கள். அங்கேயும் இஸ்ரவேலர் தங்களுக்கு தெய்வங்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அங்கே மலையின் மேல் பகுதியிலே எல்லா விதமான அநியாயமான கிரியைகளும் நடைபெற்றன. இது கடைசி நாட்களை குறித்ததொரு ஓவியம். தொடர்ந்து 8 வசனத்திலேயும், கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக ரகசியமான இடங்களிலே அன்று பாவம் நடந்தன என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று வெளிப்படையாக நடக்கிறது. மக்கள் பாவங்களை நியாயங்களாக எண்ணும் காலம் வந்துவிட்டது. ஒருவர் இவ்விதமாக ஒரு ஊழியரிடம் கேட்டார், இப்பொழுது இருக்கிற பாவங்களையும் அக்கிரமங்களையும் போல முன்பு பழைய காலத்திலேயும் இருந்தது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அந்த ஊழியர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆம், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் முன்பு பாவங்கள் ரகசியமாக நடந்தன, இன்று வெளிப்படையாக நடக்கின்றன. அதுதான் வித்தியாசம் என்று கூறினார். ஆம் அருமையானவர்களே, அன்று மக்கள் பாவத்தை குறித்து பயந்தார்கள், பாவம் செய்தபொழுது வெட்கப்பட்டார்கள். இன்று பாவ உணர்வு அற்று போயிற்று. நம்முடைய வாழ்க்கையை சற்றே யோசித்து பார்ப்போம். பாவம் செய்யும் பொழுது அதை குறித்த வெட்கம், பயம், கவலை நமக்கு வருகிறதா? இல்லை என்றால் பாவத்தை பாவம் என்று எண்ணாமல் கடந்து செல்கிறோமா? ஒருமுறை தொலைக்காட்சி ஒன்றிலே கணவன் அல்லாத ஒருவனோடு வாழ்ந்து வந்த ஒரு பெண்மணி தன்னை பற்றிய நிலையை வெளிப்படையாக சொன்னாள். அநேகர் இந்த பெண்மணி மாய்மாலம் பண்ணாமல் வெளிப்படையாக சொல்கிறாள் என்று அவளை பாராட்டினார்கள். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, அவள் வேண்டுமானால் மாய்மாலம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அவள் தேவனுடைய பார்வையிலே ஒரு பாவி என்பதை நாமும் சமுதாயமும் மறந்து போகக்கூடாது. சமுதாயம் இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்வதனாலே இந்த பாவம் நியாயமாக மாறாது. இன்று பாவம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டது. காதுகளிலே கூறப்பட்ட காரியங்கள் இன்று பத்திரிகைகளிலே விளம்பரமாக போடப்படுகின்றன. உலக நாடுகளிலே நன்னெறி வாழ்க்கை குறைந்துவிட்டது. கர்த்தர் சொன்னது போல களைகளும் கோதுமையும் ஒன்றாக இணைந்து வளர்கின்றன. எது பாவம் எது நியாயம் என்று இனம் கண்டுகொள்ள இயலாத அளவிற்கு ஒன்றாகவே வளர்கின்றன. நமக்கு விசேஷித்த ஞானம் தேவை. பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நமது வாழ்க்கையை சற்றே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனிதர்கள் சட்டை செய்யாமல் இருப்பதால், எதிர்த்து நிற்காமல் இருப்பதால் பாவம் பரிசுத்தமாகாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதனாலே தொடர்ந்து தவறு செய்து கொண்டிருக்கிறோமா? வேத வசனம் எதிர்த்து நிற்கும் என்றால், கர்த்தருடைய வார்த்தை அதை பாவம் என்று சொல்லும் என்றால் அது பாவம்தான். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து 2 பகுதியிலே ஏசாயா நீதிமானுக்குண்டாகும் ஆறுதலை பற்றி சொல்கிறார். ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனத்தை பாருங்கள்.
நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன்.
தேவன் இறுதி நாட்களிலே தன்னுடையவர்களை தேற்றுவதை குறித்து இங்கே வாசிக்கிறோம். அவர் மகத்துவமும் உன்னதமுமானவராக இருக்கிறபடியால் அவ்வாறு செய்கிறார். அவர் நித்திய நித்தியமாக இருக்கிற தேவன். ஆனால் மனிதனை பாருங்கள், அவனுடைய ஆயுசு நாட்கள் குறுகினது. அவன் நிலையற்றவன். அவனுடைய வாழ்நாள் எத்தனை என்பதை அவனே அறியான். தங்களை நம்பாமல் தேவனை நம்புகிற ஒவ்வொருவரையும் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளுக்குள்ளாக வைத்து காப்பது போல தேவன் காத்துக் கொள்ளுவார். இந்த பாதுகாப்பிற்கு அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்மை நடத்தி செல்கின்றன. தேவனை சார்ந்து கொள்கிறவர்களுக்கு என்ன ஒரு சமாதானம், என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கிறது பார்த்தீர்களா? இந்த வசனம் நம்முடைய காலத்தை தாண்டி மகா உபத்திரவத்தின் நாட்களை பற்றி கூறுகிறது. ஆனாலும் இது இன்றைய நாட்களுக்கும் உரிய சமாதானத்தையும் பாதுகாப்பையும் எனக்கும் உங்களுக்கும் தருகிறது. நாம் கடைசி காலங்களுக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. இப்பொழுது எசாயா 57:16 பாருங்கள்.
நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாயிருப்பதும் இல்லை, ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே.
அவர் நிலையான நித்தியமான தேவன். ஆனால் அவர் எப்பொழுதும் பாவத்தின் மீது கோபம் கொள்ள மாட்டார். ஏனென்றால் பாவம் அகற்றப்பட வேண்டியதாயிருக்கிறது. நாம் சோர்ந்து போகக்கூடாது என்பதிலே அவர் கரிசனையாக இருக்கிறார். 17 வசனத்தை பாருங்கள்.
நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். தங்கள் மனம்போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே.
இங்கே தேவன் ஏன் துன்மார்க்கரை அடிக்கிறார் என்பதற்கான விளக்கத்தை பார்க்கிறோம். அவர்கள் பொருளாசையாலும் மனம் போன போக்கிலே நடக்கிறவர்களாயும் இருந்தபடியினாலே அவர் அவர்களை தண்டிக்கிறார். தேவனுக்கு எதிரான இந்த கலகங்களுக்கு ஒரு நாள் அவர் முடிவை ஏற்படுத்துவார் என்பதை இந்த மனிதர்கள் அறிவார்கள் என்று நாம் உறுதிபட கூற முடியும். பெருமையான இருதயமுள்ளவர்களையும் தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவர்களையும் அவர் தண்டிப்பார். இப்பொழுது 18 வசனத்திற்கு வாருங்கள்.
அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன்.
யார் யார் தங்களுடைய துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்புகிறார்களோ அவர்களை தேவன் குணமாக்கி ரட்சிப்பார். அவர் நீதிமானுக்கு கிருபை செய்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இன்று ஆண்டவருடைய தண்டனையினாலே நீங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே நீங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தீர்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவர் உணர்த்தும் காரியங்களிலே நீங்கள் மனம் திரும்புங்கள். அப்பொழுது அவர் உங்களையும் குணமாக்கி நிச்சயம் ரட்சிப்பார். ஏசாயா 57:19 வசனம்.
தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
ஆம், தேவன் ஒருவரே பாவியான மனித இருதயத்தோடு சமாதானத்தை கூற முடியும். இதனை அடுத்துள்ள 3 பிரிவுகளும் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் என்று முடிகிறதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமானதொரு விளக்கமாகும். மனித வாழ்வு போராட்டம் நிறைந்த ஒன்று. நாடுகளுக்கிடையே மட்டுமல்ல, மனிதர்களுக்கிடையும் யுத்தங்கள் காணப்படுகின்றன. ஏன் கணவன் மனைவிக்குள்ளேயே இந்த எத்தனை போட்டிகள், எத்தனை பொறாமைகள், எத்தனை சண்டைகள்! ஒருவேளை இதை போட்டிகள் என்று சொல்லலாம், ஆனால் இது போர்களே. வாணிபத்திலே, சமுதாயத்திலே, சமய உலகிலே, படிப்பிலே, பதவியிலே மற்றும் இது போன்றவற்றிலே இந்த போட்டி பொறாமைகளை, யுத்தத்தை நாம் காணலாம். நாட்டிலுள்ள ஒவ்வொரு குடியிலும் வீடுகளிலும் இந்த பிரச்சனைகளை நீங்கள் காண முடியும். இவைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய மனதிலே சமாதானம் இல்லை. மற்றவர்களுடன் அதனால்தான் போரிடுகிறார்கள். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் இல்லாமல் ஒருவனும் சமாதானம் பெற முடியாது. இதுவரை ஒருவரும் அவ்வாறு சமாதானம் பெற்றதில்லை, இனியும் பெற முடியாது. ஏசாயா 57:20 வசனம்.
துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போலிருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது.
வேதவசனங்களிலே துன்மார்க்கரை பற்றி கூறப்படுகின்றவற்றிலே இது சிறந்ததாகும். கொந்தளிக்கும் கடலை போல துன்மார்க்கன் தன் துன்மார்க்கமான வழியிலே இளைப்பாறுதலை சமாதானத்தை பெற இயலாது. அவனுடைய உள்ளம் அமைதியின் மையால் கொந்தளிக்கும். தேடப்படும் ஒரு குற்றவாளி எவ்வாறு விடுதலையையும் பாதுகாப்பையும் விரும்பி தேடுவானோ அதே போல தொடர்ந்து உள்ளத்திலே பதட்டத்துடன் காணப்படுவான். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஒரு 80 வயதான மனிதர் காவல் நிலையத்திற்கு சென்றார். அங்கே சென்று, நான் 50 வருடமாக குற்ற மனசாட்சியினாலே கஷ்டப்படுகிறேன். ஏனென்றால் நான் ஒரு கொலை செய்துவிட்டேன். அதற்கு வேறொருவர் தண்ட பணத்தை கட்டிவிட்டார். வழக்கு முடிந்துவிட்டது. ஆனால் என் குற்ற மனசாட்சி நின்றபாடில்லை. ஆகவே நான் அறிக்கையிட்டு பரிகாரம் தேட வந்தேன் என்று சொன்னார். எனவே காவல்துறையினரும் இதை விசாரிக்க தொடர்ந்தார்கள். அந்த மனிதர் கூறியது போல மற்றொருவர் அதனுடைய தண்ட பணத்தை கட்டிவிட்டார் என்பதை கண்டார்கள். ஆகவே சட்டப்படி உண்மையான குற்றவாளி கிடைத்த பிறகும் அவருக்கு தண்டனை வழங்க இயலவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே மற்றொருவர் அவருடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு விட்டார். இருந்தபோதிலும் அவருடைய குற்ற மனசாட்சி அவரை வாதித்தது. அதனைவிட கொடுமையான தண்டனையாகும். அவருக்கு சமாதானமில்லை. ஆம், துன்மார்க்கருக்கு சமாதானமில்லை. இப்பொழுது ஏசாயா 57:21,
துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார்.
தேவன் இல்லாமல் இந்த உலகமும் அதில் உள்ளவர்களும் சமாதானத்தை பெற முடியுமானால் அது தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக ஒன்றுமே செய்ய இயலாது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்வாரானால் அது அப்படியே ஆகும். இவ்வாறு புவியீர்ப்பு விசை தேவ நியமத்தின்படி செயல்படுகிறதோ அதே போல இந்த நியமமும் செயல்படும். இதற்கு மீறி ஒரு மனிதனும் சமாதானம் பெற்றிட முடியாது. கர்த்தரிடத்திலே வந்து நீதிமானாகிற ஒருவனுக்கே சமாதானம் உண்டு. இதனைத் தொடர்ந்து நாம் ஏசாயா 58 அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரம் நம்மை ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தின் கடைசி பிரிவிற்கு கொண்டு வருகிறது. இதற்கு நாம் பாடுபடும் தாசனால் வரும் யெகோவாவின் மகிமை என்று பெயரிடலாம். இந்த பகுதியிலே நாம் தேவ ராஜ்யத்தின் மகிமையை பார்க்கிறோம். உள்ளாக துன்மார்க்கமான வழிகளையும் வெளிப்பிரகாரமாக பக்தியையும் உடையவர்கள் தேவனுடைய கிருபைக்கும் மகிமைக்கும் தடை கற்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய கிருபையும் மகிமையும் வெளிப்படுவதை தாமதமாக்குகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலேயும் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் இனம் கண்டுகொள்ளலாம். இன்றும் அநேகர் சபையிலே மிகவும் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள். பக்தி உள்ளவர்கள் போல காணப்படுவார்கள். ஆனால் அவர்கள் வாணிபத்திலே நேர்மையற்றவர்களாக பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக காணப்படுவதனாலே மற்ற உலக மனிதர்களைப் போல சாபத்திற்குள்ளாகவே வாழ்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய கிருபைக்கும் மகிமைக்கும் தடையாக காணப்படுகிறார்கள். தேவனுடைய மகிமை ஏன் வெளிப்படவில்லை என்பதற்கு இந்த பகுதியிலே தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் தேவனோடு உள்ள உறவிலே சரியாக இல்லாத போதே இவ்வாறாகிறது. அவர்கள் வெளிப்பிரகாரமாகவே காரியங்களை நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதோடு தங்களுக்கு நேரான தேவனுடைய செயல்களையும் கேள்வி கேட்கிறார்கள். தேவனையும் அவருடைய நடவடிக்கைகளையும் இவர்கள் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய நாட்களிலே அநேகர் இந்த விதமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் பக்தியை உடையவர்களாக காணப்பட்டு தங்கள் மனம் போன போக்கிலே துன்மார்க்கமான வழியிலே தொடர்ந்து செல்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையையும் சற்றே நாம் சிந்தித்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்பிரகாரமாக மட்டும் நல்லவர்கள் போல நாம் காணப்படுகிறோமா, அல்லது நமது அந்தரங்க வாழ்க்கையும் பரிசுத்தமுள்ளதாய் காணப்படுகிறதா? நாம் ஊழியங்களிலே ஈடுபடுகிறது முக்கியமல்ல, நாம் தேவனை உண்மையோடும் உத்தமத்தோடும் பின்பற்றுவதே சிறந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை பிரதிபலிக்கவே அவர் நம்மை அழைக்கிறார். இயேசுவை போல நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனை இருக்க அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அன்று இஸ்ரவேலர்கள் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிற்கு சென்று திரும்பிய பின்னரும் மாய்மாலமான வாழ்க்கையிலேயே வாழ்ந்தார்கள். அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பினார்களே ஒழிய மனம் திரும்பவில்லை. மல்கியா 3:13-14 வசனங்களை பாருங்கள். வாசிக்கிறேன். மல்கியா 3:13-14. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? தேவனை சேபிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? தேவன் தங்களை ஆசீர்வதித்ததற்காக அவர்கள் அவருக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். ஆனாலும் அவருடைய பக்தியை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அசந்து போய்விடுவீர்கள். அவர்கள் தேவாலயத்திற்கு ஒழுங்காக சென்று பலிகளை செலுத்தினார்கள். தேவனை குறித்து மாம்ச வைராக்கியம் கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனை பார்த்து கேள்விகளையும் கேட்டார்கள். இது எத்தனை பொல்லாத ஒரு நிலை இல்லையா? இதுவே பக்தியின் வேஷத்தை தரித்து மனம் திரும்பாதிருக்கும் இயற்கையான மனிதனின் சுவாபம். இவனுடைய இருதயம் தேவனை விட்டு வெகு தூரத்தில் இருக்கும். அவனுடைய வழிகளில் எல்லாம் அவன் துன்மார்க்கமாய் நடப்பான். இந்த போலியான பக்தி இயேசு கிறிஸ்துவிற்கு அருவறுப்பானது. இயேசு லவோதிக்கேயா திருச்சபைக்கு எழுதுகிறதை கவனித்திருக்கிறீர்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:16 நாம் எப்படி வாசிக்கிறோம்? இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையும் இன்று இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா? நமது மனதிற்கு விருப்பமான காரியங்களையும் செய்து கொண்டு இயேசுவையும் பிரியப்படுத்த வெளியே நாம் வேலை செய்கிறோமா? இப்படிப்பட்ட வாழ்க்கை குறித்து இயேசு கிறிஸ்து இவ்விதமானதொரு நடவடிக்கையையே எடுப்பார். இப்பொழுது ஏசாயா 58:1 பாருங்கள்.
சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி, என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி.
இங்கே சத்தமிட்டு கூப்பிட்டு மக்களால் வரவேற்பை பெறாத தேவ செய்தியை சொல்லும்படி தீர்க்கதரிசியை கர்த்தர் கேட்கிறார். தேவனுடைய செய்தியானது என்றும் மக்களிடையே மதிப்பு இழந்த ஒரு காரியம்தான். இது பக்தியின் வேஷம் தரித்த மனிதர்களுடைய மீறுதல்களையும் பாவத்தையும் சுட்டிக்காட்டக்கூடியது. இவர்கள் தங்களை பக்தியுள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். இவ்வாறு தேவனுடைய செய்தியை சொல்லும்பொழுது இது ஒருவருக்கு கசப்பையும் எரிச்சலையும் கடுமையான கோபத்தையுமே பிறப்பிக்கும். இதை தேவனுக்குள் தைரியமானவர்களே செய்ய முடியும். இன்று பிரசங்க மேடைகள் இதற்கு எதிரானதாக காணப்படுகிறது. மனிதனுடைய பாவத்தின் நிலைமையை சொல்லாமல் அவனுடைய உண்மையான நிலையை காண்பிக்காமல் அதன் விளைவாகிய நித்திய நரகத்தை பற்றி சொல்லாமல் மக்களை பிரியப்படுத்தவே நினைக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறித்து எத்தனை செய்திகள் கேட்டிருக்கிறோம் என்பதையும் ஆசீர்வாதமான செய்திகள் எத்தனை கேட்டிருக்கிறோம் என்பதையும் பட்டியலிட்டு பார்ப்போம் என்றால் அதுவே இந்த உண்மையை நமக்கு தெளிவுபடுத்தும். உள்ளதை உள்ளதென்று கூற வேண்டும். மருத்துவர்களும் உள்ளதை கூறாவிட்டால் இதே போன்றதொரு நிலைமைதான் காணப்படும். வியாதியிலே படுத்திருந்த ஒரு மனிதர் தன்னுடைய வியாதி என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த மருத்துவர் அவரிடத்திலே வந்து, நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை உள்ளபடியே கூறிவிடுகிறேன், அவ்வாறு நான் கூறாவிட்டால் நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள் என்று சொன்னாராம். உண்மையாக அந்த மனிதர் புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டிருந்தாராம். இயேசு கிறிஸ்துவும் இவ்வாறுதான் உள்ளதை உள்ளவாறு கூறுகிறார். மேலும் அவருடைய ஊழியர்களும் இன்று அவ்வாறே சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். மக்கள் பாவமாகிய நோயினாலே வாடுகிறார்கள் என்றும், அது அவர்களை நித்திய மரணத்திற்கு நேராக இழுத்துச் செல்கிறது என்றும், அது அவர்களை தேவனை விட்டு பிரித்துவிடும் என்பதையும் எச்சரிக்க விரும்புகிறார். இப்பொழுது ஏசாயா 58:2
பாருங்கள். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள்.
தேவன் அவர்கள் எவ்விதமாக காணப்படுகிறார்கள் என்பதை நயம்பட கூறுகிறதை இங்கே பார்க்கிறோம். அவர்கள் தேவாலயத்திற்கு ஒழுங்காக வந்து பலிகளை செலுத்துகிறார்கள். பிரமாணங்களை சரியானபடி கை கொள்வது போல காணப்படுகிறார்கள். தேவனை தொழுது கொள்வதிலேயும் மிக கவனமாக காணப்படுவது போல காணப்படுகிறார்கள். ஆனாலும் இவை எல்லாமே போலவேதான் காணப்படுகின்றதே ஒழிய உண்மையில் அப்படி இல்லை. இன்னும் அநேகர் இவ்விதமாக சபைக்கு செல்வதையும் மற்ற ஆவிக்குரிய காரியங்களை செய்வதையும் கடமையாக செய்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை தேவ பக்திக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்துப்போகிறதில்லை, சம்பந்தமே இல்லாமல் காணப்படுகிறது. அன்று மக்கள் எவ்வாறு காணப்பட்டார்களோ அவ்வாறே இன்றும் காணப்படுகிறார்கள். இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்ப்போம். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தை விட்டு ஓடிவிட அல்ல, ஒதுங்கி வாழ அல்ல, பாவமான சமுதாயத்திலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளாக வித்தியாசமானவர்களாக அவரை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்கள். ஏசாயா 58:3 பாருங்கள்.
நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள்.
இந்த மக்கள் சிறு சிறு காரியத்திற்கும் தேவனுக்கு எதிராக கேள்வி கேட்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். நாங்கள் உபவாசிக்கும் பொழுது, ஆத்மாக்களை ஒடுக்கும் பொழுது தேவன் ஏன் கவனிக்கிறதில்லை என்று சொல்கிறார்கள். இங்கே தங்களுடைய சடங்காச்சாரத்திற்காக அவர்கள் தேவனிடம் பாராட்டுதலை எதிர்பார்த்தார்கள். அவருடைய இருதயமோ தேவனை விட்டு விலகியிருந்தது. அவர்கள் தங்களுடைய சமய சடங்கின்படி உபவாசத்தை சரியாக மேற்கொண்டார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கினார்கள் என்பதும் உண்மையே. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய பாவத்திற்காக மீட்கப்பட்டு பரிசுத்தம் அடைவதற்காக அதை செய்யவில்லை. உபவாசம் என்பது ஆத்மாவை பற்றி வெளிப்படுத்துகிற ஒரு செயல். ஆனால் அவர்கள் இதை சடங்காச்சாரமாக தங்களுக்கு பெருமையை கொண்டு வருவதற்காக செய்தார்கள். சரியான நோக்கத்திற்காக அவருடைய உபவாசம் இருக்கவில்லை. தாங்கள் உபவாசம் இருக்கிறதை கூறி பெருமை பாராட்டினார்கள். ஆனால் உபவாசம் என்பது ஒரு தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் தேவனுக்கும் மட்டும் இடையிலான ஒரு உறவாகும். இது பொதுவாக அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் உபவாசத்தை தவறாக மக்கள் மேற்கொள்வதை கண்டிக்கிறதை மத்தேயு 6:16 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான சகோதரனை சகோதரியே, இப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனோடு உள்ள உறவுக்காக இதை செய்யவில்லை, அவர்கள் மனிதர்களுக்காகத்தான் இதை செய்தார்கள். ஆகவே பலன் மனிதர்களிடத்திலிருந்து மாத்திரமே வரும். தொடர்ந்து மத்தேயு 6:17-18 என்ன சொல்கிறார் பாருங்கள். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். உண்மையான பக்தி என்பது இயேசுவோடு உள்ள தனிப்பட்ட உறவை குறிக்கிறது. இதுவும் மிகவும் ரகசியமானதாக தனிப்பட்டதாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கணவனோடு அல்லது மனைவியோடு வைத்திருக்கும் தனிப்பட்ட உறவை குறித்து ஊரெல்லாம் சொல்லி வருகிறார்களா? இல்லையே. அதேபோல இயேசுவோடு உள்ள தனிப்பட்ட உறவும் இருக்கிறது. இது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு. இது ரகசியமானது. நீங்கள் அவரை பற்றி சாட்சி சொல்லலாம், ஆனால் அவருக்கும் உங்களுக்கும் உள்ள ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய பக்தியை குறித்தாவது உங்களுடைய மத காரியங்களை குறித்தாவது பெருமை பாராட்டுகிறீர்களா? இதனால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இவையெல்லாம் தேவனுடைய பார்வையிலே குப்பையானது. ஆம் பிரியமானவர்களே, சடங்காச்சாரத்தை விட உண்மையாக வாழ்க்கையிலே அதை கை கொள்வதே சிறந்தது. அந்நாட்களிலே ஒருவேளை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏசாயாவை பார்த்து இவ்வாறு கேட்டிருப்பார்கள், ஏசாயாவே, நீர் என்ன சொல்கிறீர்? பக்தியுள்ள இந்த ஜனங்களை பார்த்து நீர் குறை கூறுகிறது என்ன? அவர்கள் தொடர்ந்து ஒழுங்காகத்தானே தேவாலயத்திற்கு சென்று பலிகளை செலுத்துகிறார்கள், உபவாசிக்கிறார்கள், அவர்களையா குறை சொல்கிறீர் என்று கேட்டிருப்பார்கள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நமது உறவு தேவனோடு எப்படி இருக்கிறது? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் வெளிப்படையான சடங்காச்சாரங்களை மட்டும் செய்து எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உம்மோடு உள்ள நெருக்கமான உறவற்றவர்களாய் வாழ்வோம் என்றால் தொடர்ந்து நேர் எங்களோடு பேசும். நாங்கள் மாயமாலமான ஒரு வாழ்க்கை வாழாமல் நூற்றுக்கு நூறு உம்முடைய விருப்பத்தை எங்களை வாழ்க்கையிலே செயல்படுத்த நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே எந்த பகுதியிலேயாவது இன்னமும் குறைகள், குற்றங்கள், அஜாக்கிரதைகள், அறியாமைகள் காணப்படும் என்றால் அதை குறித்து எங்களோடு பேசும். நாங்கள் பரிபூர்ணமாக உமக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். நாங்கள் இன்று கேட்ட வசனங்கள் எப்பொழுதும் எங்கள் இருதயத்திலே தங்கியிருந்து எங்களை உமக்குள்ளே காத்துக் கொள்ளட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கொல்கதா சீகரம் நோக்கி கொடுமை பார சிலுவை தூக்கி பாரத்தோடு நடந்து செல்லும் யாரீவரோ, யாரீவரோ. கொல்கதா சீகரம் நோக்கி கொடுமை பார சிலுவை தூக்கி பாரத்தோடு நடந்து செல்லும் யாரீவரோ, யாரீவரோ.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27.
கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். சங்கீதம் 41:2.